இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
என் கோட்டையே, என் அடைக்கலமே, என் இடமே, எங்கன் புகலிடமே, என் கோட்டையே, என் அடைக்கலமே, எங்கன் புகலிடமே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினால் உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் உலக வானொலியில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இதனாலில் எங்களோடு கூட பேசுங்க. இதை கேட்கக்கூடிய அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு காஸ்மிக் கான்ஃப்ளிக்ட், பிரபஞ்ச மோதல் அல்லது மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் கூட நாம் தேவ செய்தியை படிக்க இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இது இருக்கின்றது. ஏன் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளின் துவக்கமும் எங்கிருந்து வந்தது என்பதை இந்த நாளில் கூட நாம் பார்க்க இருக்கின்றோம். மிகவும் வசீகரமும் கதைகளில் தெளிவான ஹீரோவும் வில்லனும் இருக்கிறார்கள். ஒருவர் நன்மைக்காக போராடுகிறார், மற்றவர் தீமைக்காக போராடுகிறார். இந்த குழப்பமான உலகத்தை பார்ப்பது எளிதானது, மற்றும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான தெளிவாக வரையறுக்கப்பட்ட போர்கள் கதைகளில் மட்டுமே நிகழ்கின்றன என்று நம்புவது எளிது. இங்கே எல்லாம் மிகவும் கலங்கப்படுகிறது. ஹீரோக்கள் பரிபூர்ணத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளனர். மேலும் யார் வேண்டுமானாலும் வில்லனாகலாம் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். நல்ல காரணங்களுக்காக மக்கள் கொடூரமான காரியங்களை செய்வதை பார்ப்பது அசாதாரணமானதல்ல. மற்றவர்கள் சரியானதை செய்ய தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறார்கள், ஆனால் விஷயங்களை மோசமாக்குகிறார். இத்தகைய குழப்பமான உலகில் தூய்மையான நன்மையும் தூய்மையான தீமையும் எப்படி இருக்க முடியும்? இந்த தார்மீக போராட்டங்களை தெளிவாக வேதாகமம் புரிந்து கொள்ள உதவுகிறது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான காவிய போரில் நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு சிக்கிக்கொள்கிறோம் என்பதை வேதாகமம் நமக்கு சொல்கின்றது. இந்த போர் முழு உலகத்தை உள்ளடக்கியது மற்றும் மனித குலம் தொடங்குவதற்கு முன்பே போராடியது. மேலும் எல்லா நல்ல கதைகளிலும் இருப்பதைப் போலவே இறுதியில் நல்லது மேலே வருகிறது என்று வேதாகமம் சொல்கிறது. கடவுள் வெற்றி பெறுவார், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பெறுவார், தீமை அழிக்கப்படும். இந்த காவிய போர் சில நேரங்களில் பெரிய சர்ச்சை என்ற குறிக்கப்படுகின்றது, அல்லது மாபெரும் போராட்டம் என்று குறிக்கப்படுகின்றது. இது கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான மோதல். எங்கள் சுதந்திரம் விருப்பத்தின் காரணமாக அனைத்து மனித இனமும் அதில் சிக்கி கொண்டுள்ளது. மேலும் ஏதேன் தோட்டத்தில் நன்மை மற்றும் தீமை பற்றிய அறிவை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்று இங்கே நாம் பார்க்க முடிகின்றது. இந்த போரை குறித்து நாம் அதிகமாக படிக்க வேண்டுமென்றால், இது சரீர ரீதியான போர் அல்ல, இது உடல் ரீதியான போர் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு இந்த போர் அல்ல என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வேதாகமும் இங்கே ஒரு காரியத்தை தெளிவாக நமக்கு விளக்குகின்றது. அது என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த போராட்டம் அல்லது இந்த போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆன ஒரு போர் அல்ல, அதை தாண்டியும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதாகமம் சொல்கின்றது. அதாவது இந்த போராட்டம் எங்கே துவங்கியதோ, இந்த போராட்டத்துக்கு காரணம் யாரோ, இந்த உலகத்தில் பாவத்தை யார் கொண்டு வந்தாரோ, அவன்தான் ஒட்டுமொத்த இந்த காரியத்துக்கும் காரணனாக இருக்கிறான் என்று பார்க்கலாம். மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்றால் என்ன என்பது ஒரு ஆன்மீக போர். மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்பது ஒரு ஆன்மீக போர், கடவுளின் தன்மை மற்றும் பிரபஞ்சத்தை ஆளும் உரிமை பற்றிய மோதல். இந்த மோதலிலே யார் யாருக்கு யுத்தம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி ஜீவியான ஒரு தேவதூதன், அதாவது லூசிஃபர், அவன் பரலோகத்திலே அவன் தான் தான் பெரியவன் என்று போரிட்டதன் நிமித்தமாக இது உண்டானது என்று பார்க்கலாம். முதல் காரியம், இந்த போர் எப்படி தொடங்கியது? அனைத்து மனித குலமும் இப்போது கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான இந்த போராட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த போர் எப்படி தொடங்கியது என்ற கதையை நாம் படிக்க வேண்டும். கடவுளின் தன்மை, அவருடைய சட்டம் மற்றும் பிரபஞ்சத்தின் மீதான அவரது இறையாண்மை குறித்து ஒரு பெரிய போராட்டம் ஈடுபட்டுள்ளது, அல்லது ஒரு பெரிய சர்ச்சை ஈடுபட்டுள்ளது. இந்த மோதல் பரலோகத்தில் உருவானது. இந்த யுத்தத்தை கொண்டு வந்தவன் சாத்தான். தேவன் அவர் அன்பில்லாதவர், தேவன் கற்பனையை கை கொள்ளாதவர், தேவன் நம்மை கடினமாக நடத்துகிறார் என்ற ஒரு சர்ச்சையை பரலோகத்தில் அவன் கிளப்பினான். தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் அவன். சுய உயரத்தில் கடவுளின் எதிரியான சாத்தானாக மாறியனான். மேலும் தேவ தூதர்களில் ஒரு பகுதியை அவன் தன் வசப்படுத்தி கொண்டான் என்று வேதாகமத்தில் பார்க்கின்றோம். இந்த லூசிஃபர் என்று அழைக்கப்படக்கூடிய சாத்தான் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பரலோகத்திலே மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்களை அவன் வஞ்சித்தது மாத்திரமின்றி, அவன் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தான் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர் ஆதாமையும் ஏவாளையும் பாவத்திற்குள் அழைத்து சென்றபோது கிளர்ச்சியின் உணர்வை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான். இந்த மனித பாவம் மனித குலத்தின் தேவனின் உருவத்தை சிதைத்து உருவாக்கப்பட்ட உலகத்தை சீர்குலைத்தது. மேலும் அவன் ஆதியாகமும் 1:11 வரை இந்த காரியங்களை பார்க்கலாம். மேலும் இவன் என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது, வரலாற்று கணக்கில் முன்வைக்கப்பட்ட உலகளாவிய வெள்ளத்தின் போது தன் இறுதியில் அழிவை ஏற்படுத்தியது. முழு சிருஷ்டியால் கவனிக்கப்பட்டு இந்த உலகம் உலகளாவிய மோதலில் களமாக மாறியது. நாம் பார்க்கும் பொழுது அவன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். வாசிக்கலாம் ஏசையா 14:12-15 வரை. அதிகாலியின் மகனாகிய விடுவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனை நீ தரையிலே விழவிட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இங்கே வேதாகமம் தெளிவான ஒரு காரியத்தை நமக்கு பதிவு செய்கின்றது. அதாவது பாவத்தால் விழப்பட்ட லூசிஃபர், அவன் பரலோகத்திலே அவனுடைய பெயர் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று வேதாகமம் அழைக்கின்றது. அவன் லூசிஃபர் என்று வேதாகமம் அழைக்கின்றது. அவன் வானத்தில் இருந்தான். அவன் தன்னுடைய இருதயத்திலே அவன் நினைத்து கொண்டான், தான் தான் தேவனுக்கு இணையானவன். தேவன் அவனை எல்லாவிதமான ஆசீர்வாதத்தோடு படைத்தார். அவனை பாடல் குழுவின் தலைவனாகவும் நியமித்தார். அவன் காப்பாற்றுக்கிறதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட கேருப் தேவதூதனாகவும் இருந்தான். ஆனால் தனக்கு அழைக்கப்பட்ட அனைத்து பொறுப்புகளையும் தனக்கு அழைக்கப்பட்ட அனைத்து வல்லமைகளையும் அவன் தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தான். அதாவது தேவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா வல்லமையும் எனக்கும் இருக்கின்றதே, நான் ஏன் தேவனாக கூடாது என்ற எண்ணம் அவனுக்குள் உருவானது. அதுவே அவனுடைய வாழ்வின் முடிவாக மாறியது. எசேக்கியேல் 28:13 வாசிக்கும் பொழுது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று வேதாகமம் சொல்கின்றது. அதாவது அவன் ஏதேன் தோட்டத்திலும் இருந்தான் என்று வேதம் சொல்கின்றது. 14 வாசிக்கும் பொழுது, நீ காப்பாற்றுக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அழகாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த தேவதூதனாகிய லூசிஃபர் அவன் காப்பாற்றுக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று வேதாகமம் சொல்கின்றது. ஆனால் தான் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டனோ அதை அவன் இழந்து போய்விட்டான். தன்னையே அவன் தேவ தூதனாக இருக்க வேண்டிய அவன் தெய்வமாக நினைக்க ஆரம்பித்தான். 15 வாசிக்கும் பொழுது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அந்நியாயம் கண்டுபிடிக்கும் மட்டும் உன் வழிகளில் குறையற்றதாய் இருந்தாய். அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பாவம் செய்யும் வரை அவன் பரிபூரணாக இருந்தான் என்று வேதாகமத்தில் பார்க்கலாம். 17 வாசிக்கும் பொழுது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பில் மிகவும் அழகான ஒரு சிருஷ்டி என்றால் லூசிஃபர். தன்னுடைய அழகினாலே அவனுக்குள் பெருமை வந்தது என்று வேதாகமம் சொல்கின்றது. 16 வாசிக்கும் பொழுது, உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் என்று வேதாகமம் சொல்கின்றது. இந்த பாவத்தின் காரணமாக பரலோகத்திலே மிகப்பெரிய ஒரு யுத்தம் உண்டாயிற்று என்று வெளிப்படுத்துதல் 12 நம்மால் படிக்க முடிகின்றது. ஆம், அதன் நிமித்தமாக நாம் வாசிக்கும் பொழுது, 10 வாசிக்கும் பொழுது, சாத்தானாகிய லூசிஃபர் அவன் பரலோகத்திலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான், இந்த பூமியிலே விழுந்தான் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இவ்வாறுதான் மாபெரும் ஆன்மீக போராட்டம், இப்பிரபஞ்சத்தின் போராட்டம் துவங்கியது. நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டம் துவங்கியது. சாத்தானுக்கும் தேவனுக்குமான போராட்டம் துவங்கியது என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆயிற்று, இதில் நாம் எவ்வாறு ஈடுபட்டுள்ளோம்? இந்த பெரும் சர்ச்சையில் எப்படி பூமிக்கு வந்தது, இந்த பெரும் சர்ச்சை எப்படி பூமிக்கு வந்தது, நாம் எவ்வாறு இதில் ஈடுபட்டுள்ளோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. சாத்தான் பரலோகத்திலிருந்து விரட்டப்பட்ட போது அவனை பின்தொடர்ந்து அனைத்து தேவதூதர்களுடன் சேர்ந்து பூமிக்கு நேராக சென்றான். அவர் தேவனை இணையில்லை என்று அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் பழிவாங்க ஒரு திட்டத்தை சுமத்தினார். தேவன் புதிய படைப்புகளை, அதாவது ஆதாம் மற்றும் ஏவாள், அவர்களை சிதைப்பதே சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது என்று நம்மால் பார்க்க முடியும். ஆதியாகமம் 2:16-17 பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கற்பனையை அவர் கொடுத்திருந்தார். நாம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவை சாவா என்று கட்டளையிட்டார். பரலோகத்திலே பாவம் செய்த லூசிஃபர் இந்த பூமியிலே தள்ளப்பட்டான். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து தன்னுடைய சிருஷ்டிப்பின் நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள், தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் என்று அவர் சிருஷ்டித்தார். தேவன் அவர்களை தேர்ந்து எடுக்கக்கூடிய அந்த காரியத்தோடு கூட சிருஷ்டித்தார் என்று வேதாகமம் சொல்கின்றது. ஆனால் தேர்வு செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருந்தது, சுதந்திரம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் தேவன் அந்த தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு பரீட்சையை வைத்தார் என்று நாம் இந்த வசனங்களில் பார்க்கலாம். தேவன் சொல்கின்றார், தோட்டத்திலுள்ள எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்க நாளிலே சாவா என்று தேவன் சொல்லியிருந்தார். தேவன் சொன்ன வார்த்தையை அவர்கள் கடைகொட்டு இருந்தார்கள், அதை அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். ஆனால் கலங்கக்காரனாகிய சாத்தான் அவர்களை பாவம் செய்ய தூண்டினான், பாவம் செய்ய வைத்தான் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. துரதிருஷ்டவசமாக ஏவாள் இதை சோதிக்கும் அளவுக்கு ஆர்வமாக இருந்தால் அவள் நன்மை தீமை பற்றிய அறிவு மரத்தில் இருந்தது சாப்பிட்டால் ஆதாமும் அவ்வாறே செய்தார். அதனுடன் மனித குலம் தேவனுக்கு எதிரான கிளர்ச்சியின் பக்கம் எடுத்தது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான பெரும் சர்ச்சையில் இழுக்கப்பட்டார்கள். இவ்வாறு தான் மனித குலம் நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டத்தில் அல்லது அந்த போரிலே ஈடுபட்டது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த நன்மைக்கும் தீமைக்கும் நடைபெறக்கூடிய இந்த போரிலே நீங்கள் யாருடைய வார்த்தையை கேட்க போறீர்கள், யாருக்கு கீழ்ப்படிய போகின்றீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நல்லது மற்றும் தீமை பற்றிய அறிவை கொண்ட உலகில் நாம் உண்மையிலே வாழ்கிறோம். மேலும் நாம் ஒவ்வொருவரும் யாருடைய பக்கத்தை தேர்வு செய்கிறோம் என்பதை தினசரி முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த தினசரி தேர்வுகள் நாம் கற்பனை செய்வதை விட முக்கியமானவை. முழு பிரபஞ்சமும் பூமியில் அதன் கண்களை வைத்திருக்கிறது, நாம் செய்யும் தேர்வுகளை பார்க்கிறது. ஆம், ஒட்டுமொத்த உலகமும் நாம் என்ன தேர்வு செய்ய போகின்றோம், எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம், யாருக்கு நாம் யாருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகின்றோம் என்று ஒட்டுமொத்த உலகமும் கண்காணித்து கொண்டிருக்கின்றது என்று வேதாம் சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். ஒன்று கொரிந்தியர் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கொரிந்தியர் புத்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது, வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்வனமாக சொல்கின்றது வேதாகமம், எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலாகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசி யானவர்களாய் காணப்பட்ட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். இங்கே பவுல் அழகாக ஒரு வார்த்தையை சொல்கின்றார், நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். அதாவது ஒட்டுமொத்த உலகமும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யார் பக்கம் நிற்கப் போகின்றோம் என்பதை இந்த உலகம் முடிவு செய்கின்றது என்பதை இங்கே பவுல் அழகாக சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, தேவன் சாத்தானை வாழ அனுமதித்திற்கு இதுவே காரணம். ஏன் பாவம் இருக்கவும் நம் உலகம் முழுவதும் பரவும் அனுமதிக்கிறார்? அநேக நேரங்களில் நாம் இந்த கேள்வியை கேட்பதுண்டு, ஏன் சாத்தானை தேவன் அனுமதித்தார் என்று நாம் கேட்கலாம். ஆனால் சாத்தான் எவ்வளவு கொடூரமானவன் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அனுமதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை பரலோகத்திலே சாத்தான் அவன் பாவம் செய்த பொழுதே தேவன் ஒருவேளை அழித்திருப்பார் என்றால், சாத்தான் தேவன் மேல் இட்ட அந்த குற்றச்சாட்டு உண்மையாயிருக்கும். அதன் பிறகு எல்லா தேவதூதர்களும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பயத்தினால் மாத்திரமே தேவனை அவர்கள் தரிசித்திருப்பார்கள் அல்லது வணங்கியிருப்பார்கள். அதனால் தான் இன்று வரை சாத்தானை தேவன் அழிக்கவில்லை. ஆனால் சாத்தானுக்கான நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் அந்த நேரம் கடந்து போய்விட்டது. ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே அவன் நிச்சயமாகவே அழிக்கப்படுவான். 1000 வருடங்களுக்கு பிறகு அவன் அந்த சாம்பலிலே அழிக்கப்படுவான் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆயிற்று. இந்த போரில் நமது பங்கு என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து தப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. மத்தேயு 24:13, முடிவு பரியந்தமும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதாவது இந்த போரிலே கடைசி வரை நாம் கிறிஸ்துவின் பக்கம் நிற்க வேண்டும். பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் விழாதபடி வாழ வேண்டும். மத்தேயு 26:41 வாசிக்கும் பொழுது, நீங்கள் சோதனைக்குட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனமானது என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் நாம் சோதனைக்குட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதாகமம் சொல்கின்றது. ஆம், நம்முடைய மாமிசம் பலவீனமான மாமிசமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய ஆவி உற்சாகமுள்ள ஆவியாக இருக்கின்றது. அந்த உற்சாகமான ஆவியை கொண்டு நாம் சோதனைக்குட்படுத்தாதபடிக்கு எப்பொழுதுமே விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும். யாக்கோப்பு 4:7-8 வாசிக்கும் பொழுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆயிற்று. இந்த தீமையின் மீது கடவுளின் பங்கு என்ன, அல்லது இந்த நன்மைக்கும் தீமைக்கும் நடைபெறக்கூடிய இந்த போர் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று நாம் கேட்கும் பொழுது, 1000 வருடங்களுக்கு பிறகு, அதாவது ஆண்டவர் 2வது வருகைக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி பரலோகத்திலே நடைபெறும். பூலோகம் வனாந்திரமாக இருக்கும். அந்த 1000 வருடத்திற்கு பிறகு கிறிஸ்து அவருடைய தேவதூதர்களோடு கூட அந்த பூமிக்கு வருவார். அப்பொழுது சாத்தான் அழிக்கப்படுவான், முழுவதுமாக அழிக்கப்படுவான் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த போரிலே கர்த்தர் வெற்றி சிறந்தார், அவர் சிலுவையை சுமந்து வெற்றி சிறந்தார் என்று நம்மால் பார்க்க முடியும். 2 பேதுரு 3:9-10 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இங்கே வேதாகமம் சொல்கின்றது எப்போது இந்த முடிவு வரும் என்று நாம் கேட்கும் பொழுது, ஆண்டருடைய அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு ஆண்டு இந்த உலகத்தை வரும் பொழுது ஒட்டுமொத்தமாக அழிப்பார் என்று பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டுடைய 2வது வருகையிலே ஒட்டுமொத்த கட்டிடங்களும் இடிக்கப்படும், உலகம் அழிக்கப்படும் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆண்டோட 2வது வருகையிலே இந்த உலகம் தரைமட்டம் ஆக்கப்படும் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. முழு பிரபஞ்சமும் பூமியின் மீது அதன் கண்களை வைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் இதனுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஆம், காத்து கொண்டிருக்கின்றது. வெளிப்படுதல் 21:1-4 வரை வாசிக்கும் பொழுது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. ஆம், இது ஆண்டருடைய 1000 வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவமாக வேதாகமம் சொல்கின்றது. 3:4 வாசிக்கும் பொழுது, பின்பு அந்த பரலோகத்திலே கர்த்தரோடு கூட தேவன் இருப்பார்கள், தேவனோடு கூட ஜனங்கள் இருப்பார்கள், தேவ ஜனங்கள் ஒன்றோடு ஒன்று இருப்பார்கள், அங்கு கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டத்தில் கர்த்தர் வெற்றி சிறந்தார். நீங்கள் யார் பக்கம் நிற்க போறீர்கள் என்பது முக்கியம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்களுக்கு தாகும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.